லூக்கா 2:10 அங்க சொல்லும்போது சகோதர சகோதரிகளே தூதர் என்ன சொல்றார், இதோ எல்லா ஜனத்துக்கும் நிகழ்ந்த சந்தோஷம் உண்டாகும் ஒரு நற்செய்தி சொல்றார். அந்த நற்செய்தி வந்து என்ன, கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறக்கிறார். இதை உங்களுக்கு கேள்வி வரலையா, எப்படி கர்த்தர் இயேசு பிறக்கிறது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷமாகும். இன்னைக்கு உலகத்துல இந்துஸ் இருக்கிறாங்களா இல்லைங்களா, இப்ப அவங்களுக்கு கர்த்தரேசு பிறந்தனால ஏதோ சந்தோஷம் இருக்கா? நன்றி 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 உங்கள் வார்த்தைகளுக்கு. ஆனா கேள்வி பாருங்க, அந்த வசனம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்வது, எல்லோருக்கும் செய்தி கர்த்தரேசுவினுடைய பேரு, ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அந்த ஒரு விஷயம் நச்செய்தி என்று நாம் அவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கோ ஒரு இந்து சகோதரருக்கோ கடவுள் நம்பிக்கை அற்றவருக்கோ அது எப்படி ஒரு நற்செய்தி? அவர் பிறந்தது அது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. யார் சொல்றாரு, எல்லோருக்கும் என்று அங்க நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நாம இங்க பார்க்க போறது அந்த எல்லோரும் பற்றி இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். மத்தைய 1:21 வாசிக்கிறோம். மத்தேயு 1:21,
அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை
ரட்சிப்பார். ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த வசனத்தை அநேகர் குடிக்கிறாங்க. அவர் யாரை ரட்சிப்பார், தமது ஜனங்கள். யார் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனங்கள் பாத்தீங்களா, இது மாத்திக்காச்சு. இதுதான் சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்க. ஏன்னா இந்த தேசத்துல தேடுதா, அவர் யூதன் இஸ்ரேல். அவருடைய ஜனம்னு சொன்னா கண்டிப்பா யாருமா, யூதர்கள் இஸ்ரேலர்கள். அதனால அவர் தமது ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவங்க ரட்சிப்பாங்க போது கண்டிப்பா அது கிறிஸ்தவர்கள் கிடையாது, கண்டிப்பா மனமாறினவர்கள் கிடையாது, அது யூதர்கள் என்று கூட உறுதியா சொல்லக்கூடிய ஜனங்கள் கூட்டம் அங்கு இருக்குது. சகோதர சகோதரி, இது ஒரு சின்ன கேள்வி தான். அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, கர்த்தரே ரட்சகர், யாருக்கு ரட்சகர் என்று சொல்லும் போது உலகத்தின் ஜனங்கள் என்று அநேக சொல்றீங்க உறுதியா. சிலர் மனம் திரும்பவர்களுக்கு என்று சொல்கிறீங்க, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில் சிலர் சொல்றாங்க இல்ல, அது யூதர்களுக்கு அவரு ரட்சகர். அப்போ நாம தெளிவா ஒரு பதில் எடுக்கணும். ஏன்னா சத்தியம் எப்போதுமே எவ்வளவா இருக்கும், எவ்வளவு சத்தியம் இருக்கும், சத்தியம் எவ்வளவு இருக்கும், நிறைய சத்தியமா, சத்தியம் தான் என்னங்க, ஒரே ஒண்ணுதான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி, இப்ப நாம அந்த கேள்விக்கான பதில வசனங்களிலிருந்து நாம் கண்டுபிடிப்போம். இன்னைக்கு இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பதில் தேவன் கொடுப்பார். வசனத்துல இருந்துட்டா அதுதான் பதில். இனிமேல் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. ஏன்னா வசனங்கள் இருந்து பார்க்க போகுது, அது நம்ம அப்படியே நம்ப வேண்டிய ஜனங்கள். ஏன்னா உங்களுடைய வசனமே என்னது, சத்தியம் ரொம்ப முக்கியம். சோ அது பார்க்க போற வசனம் வாசிங்க, மார்க் 10:45.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
ஆதாரமான மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும். இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு பாத்தீங்கன்னா, அவர் யாரை மீட்க வந்திருக்காரு, அநேகர் கண்டுபிடிக்கணும், யார் இந்த அநேகர். ஆனா அவர்கள் மீட்கிறது தான் வந்திருக்கிறார். இந்த அநேகர் கண்டுபிடிக்கணும் நாம நெக்ஸ்ட். இந்த அநேகரை மீட்பதற்காக தம் ஜீவனை எப்படி கொடுத்திருக்கிறாராம், மீட்கும் பொருளாக. தமிழ் தமிழர்கள் நாம் என்ன மீட்கும் பொருளா, என்ன வந்து சொல்ல முடியல பாத்தீங்களா, மீட்கும் பொருள். சோ இந்த அநேகர் யார், மீட்கும் பொருள்னா என்ன, இதுதான் இன்றைய பாடம் சகோதர சகோதரிகளை. சரி, இப்போ அந்த முதல் வந்துச்சு. கர்த்தர் இயேசு யாருக்கு ரட்சகர் என்று கேட்டோம்னா இந்த வசனத்துல சொன்னது அவர் அநேகரை ரட்சிக்க வந்துட்டார். இப்ப இந்த அநேகர் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். பாருங்க இப்ப தமிழ்ல அநேகர் சொன்ன அர்த்தம் நிறைய பேரா எல்லாருமா? நிறையத்துக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நிறைய சொன்னா மெஜாரிட்டி, எல்லாம் சொன்னா சொல்றது அநேகரை மீட்கும் பொருளாக. அப்படின்னா என்ன தோன்று, அவர் எல்லாரையும் மீட்க வருது மாதிரி தெரியல, ஆனா ஒரு பெரும்பான்மையான வகுப்பா மாற்றம் அப்படின்னா அர்த்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம் நாம கண்டுபிடிக்கணும். பைபிள்ல அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு படிக்கலாம். இப்ப நீங்களே சொல்றீங்க அநேகருக்கு என்ன அர்த்தம், வசனம் எடுங்க. ரோமர் 5 அதிகாரம் 19 வசனம்.
ஒரே மனுஷனுடைய
கீழ்படியாமினாலே அனைவரும் பாவியலாக்கப்பட்டது போல. ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமினால அனைவரும் பாவியலாக்கறாங்க. இப்ப வருது பாத்தீங்களா, அதுதான் இப்படித்தான் பைபிள்ல போய் கண்டுபிடிக்கணும். இங்க என்ன சொல்றது, அநேகர் அநேகர் பார்க்கும்போது தெரியும் நீதிமான் கிறிஸ்தவர்கள் நம்ம கையில தான் தேவனுடைய வார்த்தை இருக்குது, அதுல இருந்து கொடுக்கணும் பதில். எல்லாருக்குமே ரட்சகர் நீங்க சொல்லிட்டீங்க அப்படி கேட்டா பசனம் கொடுக்கறோம். பசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2:5
மீட்கும்
பொருளாக. அதுக்கு முன்னாடி 10:45 படித்தோம், அவர் அநேகரை மீட்கும் பொருள் இல்லையா? இங்க அநேகர் பொருள் எல்லா வார்த்தையும் வந்தாச்சு, எல்லாரையும். ஆனா அநேகர் வச்சு நிரூபிக்கலாம், அது உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் என்று. ஒருவேளை நேரடியா வரணும்னா கூட இப்ப நேரடியா வசனம் காமிக்கிறோம், கர்த்தரேசு எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவன் கொடுக்கறக்கு அங்க வந்துட்டார். சகோதரிகளை முதல் கேள்விக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், கர்த்தரேசு அவரு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆனால் அவரை அறிந்தவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் அவரை அறியாதவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடவுள் பக்தியே இல்லாத அனைத்து ஜனங்களையுமே அவர் ரட்சிக்க வந்த உலக ரட்சகர். இதுதான் வேதத்தில் கர்த்தர் இயேசுனுடைய ரட்சகர் என்ற ஸ்தானத்தை பற்றி நாம கண்டுபிடிக்கிறோம். அந்த சத்தியம் சகோதர சகோதரியே. சரி, இப்போ நாம 2வது முக்கியமான கேள்விக்கு வரலாம். அவர் இந்த உலக ஜனங்களை எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக தம்முடைய ஜீவனை எப்படி தந்துட்டார், மீட்கும் பொருள். இதனால் இது மீட்கும் பொருள். இப்ப ட்ரை பண்ணுங்க, மீட்கும் பொருள் என்ன, தமிழ் தான், தமிழ் தான், தமிழ் தான். ஆனா என்ன, மீட்கும் பொருள் இங்கிலீஷ்ல சொல்லிட்டா ரேன்சம்,
ஹலோ சிஸ்டர். மீட்கும் பொருள்களுக்கு என்ன, மீட்கும் பொருள் சும்மா அர்த்த சொன்னீங்கன்னா போதும் பிரதர். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பதில் யாரும் சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் கூட கிளாஸ்ல மீட்கும் பொருள் யாரும் அவ்வளவு சீக்கிரம் சொன்னதில்லை. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மீட்கும் பொருள் ரேன்சம் அப்படின்னா என்னன்னா, அது பொதுவா நம்ம சாதாரண வாழ்க்கையில பயன்படுத்துறது இல்லை. ஆனா சகோதரர் சொன்னதுபடியே நம்ம சொல்லலாம். பொதுவா சினிமாவில் நம்ம பார்க்கலாம், அதுக்காக சினிமா பார்க்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நேரடியாக சொல்லலாம். வீரப்பன் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கனவு நடிகர் என்ன பண்ணிட்டார், கடத்தி போயிட்டார். கடத்தி போய் வச்சுட்டு அவருக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணாருங்களா இல்லையா. இப்போ ராஜ்குமாரை நீங்க மீட்கணும்னா எனக்கு எவ்வளவு வேணும், யார் வேணும்? அவருக்கு பதவி எத்தனை இருக்கு மீட்பதற்கான பொருள் எவ்வளோ? ஒரு மீட்கும் பொருள்னா நம்ம எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? அது பதிலே அது உங்களுக்கு. மீட்கும் பொருள் என்று சொல்லும் பொழுது தமிழ சொன்னா சரி நிகர் சமான விலை, சரியான நிகரான சமமான விலை தான் மீட்கும் பொருள். இங்கிலீஷ்ல சொன்னா an equal and corresponding price. இங்கிலீஷ்ல கூட வேணாம், தமிழ்ல சொல்லும்போது சரி நிகர் சமமான விலை. ஒரு பொருளை மீட்பதற்கு கொடுக்க வேண்டிய சரியான நிகரான விலை. பேசுமா சொன்னா அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம கடையில போயிட்டு 10 கிலோ அரிசிய கடைக்கார மூட்டையிலிருந்து மீட்கணும்னா நாங்க எவ்வளவு கொடுத்தாவோம்? ஒரு கிலோ 200 ரூபாய்னா 10 கிலோக்கு 200 ரூபாய். அவர்தான் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில இருக்குது. அந்த மீட்கும் பொருள், ஒரு பொருளை நாம் கடையிலிருந்து வாங்கணும்னா அதுக்கு கடைக்கார என்ன நிர்ணயிச்சிருக்கிறார், ஒரு விலை, ஒரு சரியான நிகரான விலை வச்சிருக்கிறார். அதை கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும். சரி, இது கூட விட்டுருங்க, நம்ம கொஞ்சம் எமர்ஜென்சி சூழ்நிலைக்கு வருவோம். ஒரு வேலை பவர் கம்மி, தற்கொலை நாம என்ன பண்ணிடுவோம், கழுத்துல கால் வச்சுறதை எடுத்துட்டு என்ன பண்றதை வச்சிருவோம், பேங்க்லயோ எங்கேயோ வச்சிடுவோம். இல்லைங்களா, ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சுட்டு வந்துட்டோம். இப்ப 2 மாசம் கழிஞ்சு வீட்டுல நாம என்ன சொல்லிப்போம், நான் போய் நகை என்ன பண்ணிட்டு வரேன், நீக்கிட்டு வர இல்லைங்களா. ஏன் என்ன ஆயிட்டு மாட்டிக்குச்சு, அது சிக்கிக்குச்சு. இப்ப நகையை நீக்கும் நான் எவ்வளவு தூரம், அது எவ்வளவு பேர் வச்சிருக்கு, நீங்க வட்டி கணக்கு பண்ண இது. இது அநியாய பூமியில அநியாய மனுஷங்களுடைய பழக்கம். நம்ம மீடியா நாம பார்த்தோம்னா 10,000 ரூபாய்க்கு வச்ச பொருள் கண்டிப்பா எவ்வளவு கொடுத்து எடுக்கணும், எடுக்கணும் 10,000. பாருங்க, மீட்கும் பொருள்னா சரி நிகர் சமான விலை, எக்ஸாக்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸ் அப்படின்னா 10,000 ரூபாய் பொருளுக்கு 9,999 ரூபாய் என்ன இல்ல, மீட்கும் பொருள் இல்ல, சரி நிகர் சமான விலை இல்ல. 10,001 கொடுத்தா சந்தோஷமா தான் வாங்குவாங்க, ஆனா அது கூட என்ன இல்ல, மீட்கும் பொருள் அது கிடையாது. மீட்கும் பொருள் தான் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா சரியான நிகரான சமமான விலை. சகோதர சகோதரிகளே, இதுதான் அங்க பார்க்கணும். இப்பதான் கேள்வி, உலகத்தை மீட்கிறக்கு கர்த்தர் இயேசு தன் ஜீவனை எப்படி கொடுத்திருக்கிறார், அந்த உலக ஜனங்கள் எல்லாருடைய மீட்புக்கு ஒரு சரி நிகர் சமமான விலையாக என்ன பண்ணுகிறார், தன் ஒருத்தருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். மீட்பு பண்ண என்ன அர்த்தம், சரியான நிகரான விலை பண்ணும். இது எப்படி, உலக ஜனங்கள் எத்தனை கோடி பேர் ஆகாமிலிருந்து இன்ன வரைக்கும் இவர்கள் எல்லாருடைய ஜீவனுக்கும் சரியான நிகரான விலையா எப்படி கர்த்தர் இயேசு தன் ஒருத்தருடைய ஜீவன் கொடுக்க முடியும், புரியுதுங்களா கேள்வி. இப்படி பார்க்கிற பார்க்க வரத்தான் ஆகும். ஆனா உண்மை இருக்கா, அவர் யார் பிரச்சனை, உலகத்துக்கு பிரச்சனை இருக்கா, அதுல சந்தேகம் இல்லை. அவர் மரணத்தின் மூலம் உலகத்தில் என்ன பண்ணிட்டார், அவரு மீட்டிருக்கிறாரு, சந்தேகம் இல்ல. என்ன கேட்கறா, எப்படி சாத்தியம், ஏன்னா மீட்கும் பொருள் என்னன்னா சரி நிகர் சமான முடியும் நீங்க சொன்ன பதிலுக்கு. ஒருத்தருடைய ஜீவனே இன்னும் ஒருத்தருடைய ஜீவன என்ன பண்ணலாம், மீட்கலாம், என்ன பண்ண முடியாது, எல்லாரையும் பண்ண முடியாது. பட் நடந்திருக்கவே கருத்து இயேசுவின் விஷயத்துல எப்படி சகோதர சகோதரிகளே இங்கதான் நம்ம கேட்டோம், கருத்து இயேசுவாருக்கு ரட்சகர் எப்படி இருந்தவர் கேட்டோம். ஏன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் தேவனுடைய ஆழமான சத்தியங்கள். சந்தோஷம் இருக்குறோம் கண்ண தண்ணி வரும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை மீட்டிருக்கிறார். சும்மா ஒரு நேரம் பக்தி வராது, சும்மா ஒரு நேரம் அன்பு வராது, வைராக்கியம் வராது. அவரை ரட்சகரா முழு அர்த்தத்தை பார்க்கணும். அது பார்க்கணும்னா இங்க ஆராய்ந்து பார்க்கணும். என்ன சொல்லே கற்றுக்கொண்ட வரைக்கும் கண்டிப்பா கர்த்தர் இயேசு ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது அவருடைய ஜீவனை கண்டிப்பா சரி நிகரா கொடுத்துருந்தா எத்தனை பேருக்கு தான் கொடுத்துருக்கணும், ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கணும். சரி அப்படி வருது உண்மையிலே அவர் தன்னுடைய ஜீவனை ஒருத்தருக்கு தான் கொடுத்தார். ஆனா என்னன்னா அதன் மூலம் அவர் என்ன பண்ணிட்டார், உலகத்தையே மீட்டுட்டார். தன் ஜீவனை ஒருத்தருடைய ஜீவனுக்கு நிகரா கொடுத்தார் இல்லைங்களா, அவர் யார் எங்க போயிட்டீங்க ஆதாம் நீங்க ஆதாம், நன்றி, கரெக்ட் ஆன்சர். கர்த்தர் இயேசு தன் ஜீவனை யாருடைய ஜீவனுக்கு நிகராக தந்தார் என்றால் முதல் மனிதர் யார், கரெக்ட். இப்பதான் நம்ம கிளாஸ்ல சப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான வியக்தி பிரவேசிக்கிறார். ஏன்னா கர்த்தர் இயேசு தன் ஜீவனை யாருக்கு நிகராக விளையா கொடுத்திருக்கிறாரு, ஆகாம் என்ற ஒரு மனுஷனுக்கு நிகராக விளையா கொடுத்திருக்கிறார்னா அப்ப கண்டிப்பா இருந்துடும். ரொம்ப பெரிய வியக்தி, சாதாரண ஆள் கிடையாது ஆதாம். ஆதாம் நம்ம புரிஞ்சுக்கணும் யார், ஆதி தகப்பன். இந்த ஒட்டுமொத்த மனுக்கோத்துக்கே ஆதி தகப்பன் இல்லைங்களா? ஏன்னா வசன வாசிக்கிறோம் இல்லையா, அப்போ பதினேழாம் அதிகாரம் 20 வசன வாசிங்க, 17:26.
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே
தோன்றுவார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார். சகல ஜனங்களும் ஒரே மனுஷன் இருந்துதான் தேவன் உண்டு பண்ணார். அந்த மனுஷன் யாரு, ஆதாம். ஏவாளுக்குள்ள ஏற்றப்பட்டாங்க ஆதாமுக்குள்ள. ஆதாம் ஒரு முக்கியமான விஐபி சகோதர சகோதரிகளே. ஏன் அவர்தான் ஒட்டுமொத்த மனுக்குவத்துக்குமே தந்தை அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குவத்துக்குமே தலைவர் அப்படி கூட சொல்லலாம், தப்பில்ல. அது மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த மனுக்குவத்துக்கும் அவர் தான் யாரு, பிரதிநிதி. பிரதிநிதி இங்கிலீஷ்ல ரெப்ரசன்டேட்டிவ். மனுக்குவத்துக்கு எல்லாத்துக்கும் யார் பிரதிநிதி, ஆதாம் பிரதிநிதி. அப்படின்னா என்ன தெரியுங்களா, ஆதாமுக்கு ஆதாம் ஜெயிச்சா யார் ஜெயிச்ச மாதிரி, மனுக்குலமே ஜெயிச்ச மாதிரி. ஆதாம் போட்டா யார் போட்ட மாதிரி, எல்லாருமே போட்ட மாதிரி. இந்த ஆதாம் ஏவா விஷயம் அது நம்ம சின்ன சின்ன குடும்பங்கள்ல இருக்குதுங்க. அது இப்ப ஒரு குடும்பத்துல தாய் தந்தை பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அது பாருங்க. ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிற தந்தை யாருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறாரு, ஆதாமுக்கு அடையாளம். ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற தாய் யாரு அடையாளமா இருக்கிறாங்க, ஏவாறு அடையாளம். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாரு அடையாளமா இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தம் மனுஷ ஜாதிக்கும் அடையாளமா இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, ஒரு குடும்பத்துல கண்டிப்பா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதும் இருக்காதும் யாரை பொறுத்துதான் இருக்கும், அந்த தாய் தந்தையே பிரதானமா அந்த குடும்பத்தின் தலைவர் பொறுத்துதான். அந்த தலைவர் அவர் தன் தலைவர் நல்லபடியா உழைச்சி குடும்பத்துக்காக வாழ்ந்தாருன்னா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தலைவர் அவர், அந்த தந்தை. அவர் சந்தோஷமா இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை அவர் நல்லா சம்பாதிச்சு நல்லா குடிக்கிறார், காசு நல்லா நிறையம் பண்றார், மனைவி கிட்ட காசு தரதே கிடையாது. இப்போ அவர் அந்த மாதிரி போயிட்டா யாருக்கு நஷ்டம் பார்க்கிறார், ஒட்டுமொத்தம் குடும்பத்துக்கு. ஒருவேளை குற்றம் செய்துட்டு அந்த குடும்ப தலைவர் வந்துட்டு ஜெயில அடிச்சுட்டாங்க, யாரும் முழுக்க சப்பரம் கஷ்டப்படுவாங்க, அந்த குடும்பம் முழுக்க கஷ்டப்படும். அது மாதிரி ஆனாலும் அவர் ஒட்டுமொத்த மனுக்குவத்துக்கு தந்தையா இருக்கிறார், ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறார். அவர் ஜெயிக்கிட்டா உலகமே ஜெயித்த மாதிரி, அவர் போட்டுட்டா உலகமே போட்ட மாதிரி. இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் அவரு இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்குமே அவரு தந்தை. ஆனால் கிறிஸ்துவை பற்றி நாம படிக்கணும், அவர் முக்கியமானவர். அவரை பற்றி படிக்கலாம். இப்போ வாசிங்க ஆதியாகமம் 1:26.
பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக.
நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம தேவன் சாயல் கண்டிப்பா இல்ல, ஆனா யார் தேவனுடைய சாயல்? ஆதாம் தேவனுடைய சாயல். தெரியல எப்படி இருந்திருப்பார் ஆதாம், தெரியல. வெளிநாட்டிலிருந்து வெள்ளக்காரன் வராங்களா, எப்படி பார்க்கலாம் பார்க்கும்போது? சும்மா கேஷுவலா பாக்கிறோமா? கொஞ்சம் மனுஷன் வயதெல்லாம் எழுதிங்களா? ஒரு மனுஷன் ஒரு பராமரிச்சு என்ன கலரு, என்ன ஹைட்டு, என்ன ஸ்ட்ரக்சரு, அவங்களுக்கு பார்த்தா ஆசையா இருக்கு. சார் தேவன் ஏன் நம்மளை மாத்திரம் இந்தியாவில் நம்ம அப்படி நினைப்போம், என்ன நம்ம மாத்திரமே இந்தியாவில் நம்ம ஏன் இப்படி கருப்பா படிச்சுட்டாரு, குலமா படிச்சுட்டாரு, யோசிக்கிறதா? அவங்க யாரு பாவி மனுஷனா? நம்மளுடைய பாருங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க, ஆனா அவங்களுடைய அந்த ரூபங்களை பார்த்தா அவங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அவங்களும் யாரம்மா? வெள்ளக்காரன் இல்ல, வளர்ந்தாலும் என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுவாங்களா? நம்மள ஒருத்தர் கூட செய்ய மாட்டான். ஆனா வெள்ளக்காரங்க தொலை, ஏன் சொல்றோம் தொலை? அவங்க பாரு என்ன மாதிரி மனசெல்லாம் நமக்கு பொறாமையா. ஃபேன் போட்டுருங்க கொஞ்சம் டிஸ்டர்பா. நமக்கு யார் வந்த மாதிரி இருக்கும்? தேவன் வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்திருக்கிறார் ஆதாம், பரிபூர்ண மனுஷன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கோங்க, இதெல்லாம் நம்ம அதிகமா படிக்கிறது. எல்லாம் பைபிள் சொல்லத்தான் அங்க இருக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா தேவன் அவர் ஏதோ தோட்டத்தில் வச்சுட்டு ஒரு கட்டளை கொடுத்தார் இல்லைங்களா? பரிபூர்ண மனுஷனா நம்மளோட சாயல தேவன் ஆதாமி சுத்தி பண்ணிட்டு ஏதேன் அவரை விட்டுட்டு அவர் தொடர்ந்து நித்திய ஜீவனோடு பெற்றுக்கொண்டு இருக்கணும்னா சில நிபந்தனைகளுக்கு அவர் என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த நிபந்தனை எதை கொடுத்தா தேவன் ஆதாம் கிட்ட ரத்தம் வாசிங்க ஆகிய ரெண்டு பதினாறு பண்ணு.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை
இது நிறைய பேரு தலைவலியாச்சு. அந்த பழம் என்ன பழம்? அது ஆப்பிளா மாங்காவா? ஆராய்ச்சி பண்றாரு. வரத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா அவங்க என்ன டெஸ்ட் வச்சாரு நாடானுக்கு? பெரிய கட்சி வைக்க முடியாது. ஆதாம் சரிபோன மனுஷன் தான், அனுபவத்துல ஒரு குழந்தை. அப்பதான் அப்பதான் தேவன் அவர் ஒரு பண்ணி வச்சிருக்கிறார். அவர்கிட்ட வேற பெரிய டெஸ்டிங் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது தேவன். ஆனா சிம்பிளா வச்சா ஏன்னா பெற்றோர்கள் தங்க பிள்ளைகளுக்கு அக்னியை கரெக்டா எதிர்பார்க்கணும். தெரியும் தோட்டத்துல நடந்த கொஞ்சம் இந்த கதையெல்லாம் கொஞ்சம் பிளாஷ் பேக்ல போய் பார்த்தோம்னா ஆதாமுக்கு துணைதான் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர். இந்த நிபுணனைக்கு உட்பட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாங்கி ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் எல்லாம் நம்ம போய் திங்க் பண்ணி பார்க்கணும் அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. நம்ம வாழ்ற விஷயம் வாழ்க்கல அதெல்லாம் நமக்கு தயவே எனக்கே தெரியல. தேவையா சத்தியம் வேணும் எல்லா விதமான விருட்சத்தின் கனிகளால நிறைஞ்சி எவ்வளவு ரம்யமான சூழ்நிலை. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை ஏதாவது இருந்திருக்குமா? தனியார்ல கரெக்டா ரெண்டு மணி நேரம் போற முறை ஃபேன் போக முடியல. ஐயோ செல்லு பில்லு கட்டியே நான் வந்து போறேன் ஆதாம் ஏதாவது எங்கேயா தெரிஞ்சு பாருமா சொல்லிருக்குமா? கரண்ட் பில்லு வீட்டு வாழ்க இல்லாட்டி கேஸ் பிரபுள் ஆயிடுச்சு சொல்லுவாங்களா? பிரஷர் கொஞ்சம் கூடிச்சு சுகர் எனக்கு அந்த போல வேண்டாம் சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா. அது மாத்திரம் பாருங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்க சாப்பிடணும்னா அதற்கு கை நீட்டி பழத்தை பறிச்சாலும் போதும். அது மாதிரி தெரியுமா, ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டா கூட வருஷம் முழுக்க ஒரு வருஷத்துக்கு கூட பழமா பண்ணிட்டு இருப்பாங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பழம் இருந்துருச்சு. இன்னைக்கு கொய்யா பழம் சாப்பிட்டா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா மறுபடியும் கொய்யா பழம் சாப்பிட முடியும். அதுக்கு இடையில அவ்வளவு வெரைட்டி பழம் இருந்துச்சு. அப்படி சந்தோஷமா ரொம்ப இருக்கிறதுல அவசியம் இல்லை. அங்க ஒண்ணுமே இந்த மாதிரி நிலைமையில்தான் அங்க வந்துட்டு அவருக்குள்ள தேவன் வந்து அங்க நியமிச்சிருந்தோம். ஆனா நமக்கு நம்ம எங்க நம்ம பழம் பார்க்கலாம், எங்கேயாவது பழம் பார்க்கலாம். கரையில போனா முத்த போதா வச்சிருப்பாங்க, மசால் வடை வச்சிருப்பாங்க. ஐயோ அதை சாப்பிட்டா வயலுக்குள்ள போய் அது கொடுக்குற சௌந்தரியம் டிகே சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. ஒருவேளை வயிறுமா வயிறு மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சுங்க வைங்க குடல் எல்லாம் அழுகுது நமக்கே தெரியுது. நீ வாடகை எதாவது என்ன பண்ணிடுற தள்ளிடுற நான் பாடுறப்பா எனக்கு தான் தெரியும். நம்ம ஒருவேளை பழம் பார்க்கறோம் எங்கதான் பார்க்கிறோம். நல்ல வயிறு வந்து அட்மிட் பண்ணா வரவங்க என்ன உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க பத்திரிகையில இருந்து நாலு சாப்பிடுபடி வாங்கிட்டு வரலாம். அதுதான் பாப்பா சாப்பிடுபடி ஆகும். அது ஒரு சாப்பிடுபடியா அது ஒரு ஆசையா கனிகள் இருந்துச்சு. ஜீவன் பரிபூர்ண மனுஷனுக்குரிய அந்த ஜீவன் இருந்துச்சு. அது சாப்பிட்டு அப்படியே டாக்டர் தான் என்ன சொல்றாரு நம்ம சிக்கா என்ன சொல்றாரு போகும்போது நாலு முதல் மூணு வாங்கி நாலு போக சொல்றாரு நல்ல ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க. ஏன்னா ஏன் அதுல என்ன இருக்குது ஜீவன் ஜீவன் இருக்குது. ஒரு சர்பம் அப்படியே அந்த நன்மை தீமை அறியத்தக்கா கனியனுடைய விருட்சத்தை மேல ஏறி போயிட்டு இருந்துச்சு. அது ஏவாரு ஷாக் ஏற்கனவே ஏவாரு அந்த பக்கம் வரும்போது போகுதுன்னா அந்த மரத்தை மாறிட்டான்னு போயிட்டாங்க. என்னன்னா இருக்கு இந்த மரத்துல நீ மாத்திர தேவன் சாப்பிடாரு சொல்ற அப்படி பார்த்து பார்த்து போயிருக்காங்க. அன்னைக்கு அப்படி பாக்குறாங்க அவங்களா தனியா இருக்கிறாங்க ஒரு பாம்பு ஏறிட்டு இருக்குது அந்த மரத்து மேல ஏவா போவாங்க. அது என்ன போயிடுச்சு அப்படியே ஏவாறு பார்த்துட்டே இருக்கு. ஏவாறு ஹார்ட் ரேட் வந்து அதிகரித்து ஐயோ தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு கனியா எது சாப்பிட்டு இருக்குது பாம்பு சாப்பிட்டு இருக்கு. அப்ப பாம்பு கண்டிப்பா வேணும் அது பாய் எதிர்பார்த்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆச்சரிய விஷயமா இருக்கு. அப்போ இந்த பரபாப்பை நம்ம சாக மாட்டோமா? இப்படிதான் கேள்வி. விஷ்ணு இந்த பரத்தை பார்க்கறதுனால பாம்பு அவ்வளவு அழகா நெளிவு சொல்லுதா வந்த பண்றவங்களதான் இருக்குதா? இதெல்லாம் எங்க போச்சு அதுதான் எது வந்து பேசல இல்ல சர்வம் வந்து பேசி பாருங்க சர்வம் சர்வம் வந்து பேசல ஏ வாழ் என்ன அர்த்தம்? நம்முடைய கிரியைகள் நம்முடைய வார்த்தைகள் விட செயல்பாடுகள் நம்முடைய வார்த்தைகள் விட ஆழமான ஒரு போதனை செய்யும். சில சமயங்கள் பேசணுங்கிற அவசியம் இல்ல, நம்ம ப்ரீச் பண்ணலாம். அந்த ப்ரீச்சிங் தான் நடந்துச்சு ஏழேழு போட்டத்துல. சர்வம் வந்து பேசல, ஆனா சர்வம் வந்து இந்த மாதிரி தீம எண்ணங்கள் அங்க மைண்டுக்குள்ள வர மாதிரி சர்வத்தை யார் பயன்படுத்தினான்? சாத்தான். அது மாத்திரம் பண்ணிடா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணா சர்வத்துக்கு ஒரு கதலை ஓயா அந்த பதத்தை முழுங்க. ஏன்னா பொதுவாக சர்வம் என்ன பண்ணாது? ஆமா அது வந்து குழம்புல சாப்பிட்டு இல்ல ஓய் முழுங்கு ஜஸ்ட் அவ்வளவுதான். ஆனா அந்த செய்கை அதற்கு வந்து அந்த பதத்தை ஏவாறு பார்த்து இச்சுட்டே இருந்திருக்கணும். ஏன்னா வஸ்திரம் பார்க்கிறோம், அது பார்வைக்கு ஏதும் சொல்லுபோது சொன்னாரு நடந்துச்சு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த சம்பவம் தோட்டத்தில் அங்க பார்க்கிறாங்க. இதெல்லாம் வசனங்கள் நீங்க வாசிங்க. ஆதியாகமம் மூணாம் அதிகாரம் முதல் மூணு வசனங்கள்.
நெக்ஸ்ட் டே நாலு நாள் வாசிங்க. ஆச்சரியமா இருக்கு. உண்மை சத்தியம்
அந்த ஆறாமுடைய சூழ்நிலை நம்ம கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பார்த்தா தான் நமக்கு நமக்கு புரியும். ஏன் வந்து துணிஞ்சு பாவத்துக்களை செஞ்சு மரணத்துக்குள்ள போயிட்டார்? ஏன் நல்லா நீ தேவத்தில் அந்த பலத்தை பார்த்தா நீங்க என்ன இருந்தீங்க? ஆகவே அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு வந்து வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவருக்கு நல்லா தெரியும். இந்த சாப்பிட்டா செத்துடுவோம், தெரிஞ்சுதான் சாப்பிட்டா. ஆனா ஏன் அது செய்யும் வரலாம் அதான்
தெரியும்.
விளையாண்டு அதை விட்டு அவர் ரொம்ப போதா அவர் போல எழுதா இருக்கும் குழந்தைதான் இருந்திருக்கும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட பார்த்துக்கு நம்ம மாதிரியே எழுதுனா பேசிருக்காரு, சிரிச்சிருக்காரு. ஆனா பாவம் வாங்கி கொடுத்தா வேற போயிருக்கோம், வாங்கி சாப்பிட்டுருக்கோம் அவ்வளவுதான். ஆனா கொஞ்ச நாள் போனவங்க தனக்குள்ள யார் நிக்கிறாங்க? ஆச்சரியமாயிட்டு யாருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட இளைய மாதிரியா இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்ன விஷயம்னா இவருக்குள்ள யார சிரிச்சிருப்பாங்க? ஏற்றுக்கணும். அப்ப ஏழாம் தோட்டம் சுத்தி இருக்கிறாங்க. ஏவாளுக்கு எல்லா மரத்தின் கனிகளை பத்தி சொல்றது, ஆதாம் எல்லா மிருகத்துக்கு வச்ச பேரை ஏவாளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது. இவங்களுக்கு வேற வேலையே இல்லக்கா, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சுட்டா. நல்ல ஒரு ஃப்ரெஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது, டியூட்டிக்கு கிளம்ப வேண்டியது. சும்மா போவாங்க, மிருகங்கள் பார்ப்பாங்க, ஆதாம் அதை பத்தி பேசுவா, ஏவாள் கேட்பாங்க. இப்படியே சந்தோஷமா அங்க போயிட்டு இருந்துச்சு. நம்ம பார்ப்போம் இப்போ ஆதாமுக்கு உயிர் மாதிரி இருக்கணும் இல்ல சாயந்தரத்து வந்திருக்கிறாரு, அதெல்லாம் அஞ்சலிக்க போறது. சரி, இப்போ இங்க நம்ம என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு நாள் தனியா இருந்தா, இப்போ ஏதாவது 11 வருஷத்துக்கு ஓட்டு வர மதம் 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 உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அந்த பழம் பார்த்தா செத்துவாங்க தேவன். ஆமா, அப்படியெல்லாம் இல்ல. அந்த பழச்சாப்பா சாதாரணமா கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஏவாளுக்கு என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் ஏவாளுக்கு யாருக்கா சொல்லியிருக்கிற விஷயங்கள், அது ஒரு ஈகோ இருக்குது. இவர் சொன்னாரு நம்ம கேட்டுட்டே நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இல்லைங்களா? வேற யாருக்கா உடனே சுத்தி சுத்தி ஆயிட்டாரு. அவங்களுக்கு நேரத்துலயா இப்ப இந்த விஷயம் கட்டுவாங்க? யாருக்கு ரொம்ப குஷி? ஆதாமுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் போய் சொல்றேன். ஆதாமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் கேட்கிறாங்க, இந்த பழம் சாப்பிட்டா சாதமா? என்னமா இந்த பழம் சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேன். அப்ப ஆதாமுக்கு சாப்பிட்டாங்க சாப்பிடுறியா? நான் சாப்பிட்டேன். ஆதாம் மனசுல கிளியரா முடிச்சான். நான் என் மனைவி என்ன பண்ணிடுவேன்? பழைய நாட்கள் நினைச்சு பார்த்துக்கணும், ரொம்ப வருத்தமா இருக்கும். இது இயற்கை, இன்னைக்கு கூட பார்க்கலாம் இல்லைங்களா? வாலிப வயசுல இருக்கிற சகோதர ஆண்கள் பெண்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பிரிய மச்சிட்டாங்க, பெரிய முடிச்சுட்டு அவங்க கிடைக்காம போயிட்டாங்க. உடனே ஊட்டிக்கு டிக்கெட் வாங்குறாங்களா இல்லையா? இல்ல இல்ல, நேரம் போயிட்டு பிள்ளை பண்ணிக்கிறேன். நான் ஜதார்த்தமா கேட்கிறேன், தவ நினைச்சுக்கலாம். அவங்க இல்லாட்டி வேற பொங்கலே இல்லையா? எதிராங்களா இல்லையா? ஆனா உமா பெண்கள் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மனசு கஷ்டம். ஆதாம் நிலைமை நினைச்சு பாருங்க. ஏதாவது போயிட்டா வேற யாருமே நினைச்சு பாருங்க. இது மாத்திரம் இல்ல, அவர் தேவனுடைய சாயல் அப்படின்னு என்ன சொல்றீங்களா? தேவன் கிட்ட இருந்த அன்பு அப்படியே யாருக்கிட்ட இருந்துச்சு? அந்த அன்பெல்லாம் யார் மேல வச்சா? மனைவி மேல வச்சிருந்தோம். அந்த அன்பு தான் கொஞ்சம் ஓவர்டேக் ஆச்சு. ஆனா ரொம்ப ஞானமா செஞ்சிருக்கணும், ரொம்ப நீதி பயன்படுத்தி இருக்கணும். ஆனா அந்த அளவு சாதாரணே இல்ல. நீங்க வருத்தப்படுறீங்க. அனுபவம் இல்ல அவருக்கு, அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல. ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆனாம் அந்த முடிவுக்கு அந்த பரவாயில்ல நான் மறைச்சிட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய மனைவி இல்லாம நானே வாழ்றதுக்கு கஷ்டம். பாத்தீங்களா சாதாரண வசனமான தெரியுது நமக்கு, ஆனா போய் பார்க்கணும் விஷயங்கள். இப்போ தெரியல நம்ம சில ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி போயிருக்கோம், மனுக்குள்ள ஆரம்பிச்ச இடத்துக்கு போயிட்டு அங்க காட்சிகள் பார்த்துட்டு இருக்கோம் என்னுடைய வசனத்தின் மூலம். அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ இப்படித்தான் ஆதாம் கூட அந்த நீர்களுக்கு உட்பட்டார். இப்போ அதனால என்ன ஆச்சு? ரோமா 5:12 வாசிங்க.
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும்.
பாருங்க, இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் என்னாச்சு? ஆதாம் செய்த பாவத்தின் மூலம் அவர் பாவியானாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த பாவம் என்னாயிருச்சு? உலகம் முழுவதுக்குமே கூட வந்திருக்கு. ஆனா என்ன நியாயம்? உண்மையிலே யார் நேர்களுக்குள்ள போனா? ஆதாம் தான் இல்லைங்களா? அவன் வேணா பாவினா ஓகே, நம்ம ஏதாவது நமக்கு ஏதாவது தேவை தட்டு வச்சாரா தனித்தனியா பாவம் ஆகக்கூடாதுல்ல? அப்ப நம்ம யாரும் இன்னைக்கு பாவிங்களா? எப்படி நாம பாவிகள்? அவர் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்கு தேவன் அவர் என்ன செய்தார்? ஏதே போட்டு விட்டு வெளியேறிட்டார். பாவம் செஞ்ச உடனே இப்ப வந்து ஆதாம் யார் கிடையாது? சிருஷ்டிக்கப்பட்டவர் எப்படி? அதாவது பரிபூர்ண மனுஷன். ஆனா நீர்களுக்கும் வந்ததுக்கப்புறம் அவர் யார்? பாவி. அவருக்குள்ள பாவம் இருக்கும் கொஞ்சம் வந்துட்டோம் கீழ்பயா என்பதோ அவர் எதை எழுந்துட்டார்? பரிபூர்ணம் எழுந்துட்டார். பாவியான உடனே அவருக்கு என்ன இடம் சொல்லிட்டார் தேவன்? ஏதேங்க வெளியே கிளம்பு. அவர் தான் ஆதாம் வெளியே போயிட்டார். இந்த நிலைமையில பாவியா ஆதாம் ஏவான் வெளியே வந்துட்டாங்க பாத்தீங்களா? அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு அவருடைய முதல் பையன் பிறந்தார். யாரு? காயின். அப்புறம் ஆபேல் பிறந்தாங்க. ஏன்னா வசனம் ஆதியாக 4:1 வாசிங்க. ஆமா, காயின் கிடக்கும் போது ஆதாம் ஏவா எங்க இருந்தாங்க? என்ன உலகம் முழுவதும் அந்த பாவிகள் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா வாசிக்கிற சங்கீத மயபுத்தம் நினைச்சுல அந்த ப்ராசஸ் பத்தி அழகா சொல்றாரு. என்னை பேசினா வசனத்தோடு பேசணும், அது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு குழந்தை இந்த பூமியில ஒருக்கு முன்னால எதுக்குள்ளதான் உருவாடுறாங்க? பாவத்தில் பங்குபட்டு செஞ்ச பாவத்துக்கு பங்காளிகள் ஆயிடுவாங்க. குழந்தைகள் வருது இல்லைங்களா? குழந்தைகள் கடவுள்னு சொல்றாங்க இல்லையா உலகத்துல, அதான் போய் தப்பு. உண்மையான கடவுள் பத்தி பேசாமல் சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கிற குழந்தைகள் பிறந்த உடனே அதுக்கு என்னென்ன குணங்கள் இருந்து பாத்தீங்களா? கோபம் வருதா இல்லையா? கோபம் வருது. இவன் 2 மாசம் குழந்தைக்கு சாப்பிட நேரத்தை கொடுறது இல்ல, இன்னொரு குழந்தைங்க பாத்தீங்களா? குழந்தைகளுக்கு ஒரே வேண்டாம்னாலும் வாழ்ந்திக்கோ மகனே மகளே, உனக்காகவே நான் சேர்த்து வச்சிருந்தேன், நீ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி உன் குழந்தைக்கு கொடுத்து. அதே மாதிரி நம்ம ரொம்ப நல்லாவே செய்யலாம், என்னென்ன மெத்தட் எல்லாம் பாவம் செய்யலாம் ஜரூரா செஞ்சுட்டு அப்புறம் நம்ம குழந்தைங்க நம்ம காப்பீங்களா பார்ப்பாங்க, என்னப்பா பாத்துங்க நீ நான் செய்யறப்பா. அவர் நல்லா சேலஞ்ச் சொல்லுவார், இன்னைக்கு பாருங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல பாவத்தம் உச்சகட்டமாயிடும். இப்படித்தான் அந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அங்க பாவத்துக்குள்ள வந்து சடனாக கத்திர ஏத்து சொன்னார். வசனம் வாசிங்க, அருமையான வசனம், லூக்கா 9:60 லூக்கா.
அதற்கு ஏசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய்
தேவனுடைய கத்திர ஏசு சொல்றாரு. சீசனை பார்த்து இல்லப்பா மரித்தோம் சொன்னார், என்ன இருக்கு என்ன விஷயம், ரெண்டு பேரையுமே கத்திரே என்ன சொல்றாங்க, என்ன ஆச்சரியம், தேவனுடைய பார்வையில் ஒரு மாபெரும் சத்தியம் பேசுறார். சிலரே அந்த மரண சாபத்துக்குள்ள என்ன போயிட்டாங்க, பேச்சு மூச்செல்லாம் நின்று போச்சு. ஆனா மேல நின்று இருக்கிறவரே அதே சாபத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. இன்னும் என்ன ஆகுது, இல்ல இல்ல இன்னும் சாபத்தை பெற்றுக் கொடுத்தா ஒரே போதும் இந்த பூமிக்குள்ள வருது, வரும்போதே அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆயிடுங்களா, டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அந்த குழந்தை மறைக்கிற டேட்டு, ஆனா எப்போதான்
அவங்க ஜீவிக்கிற உரிமை என்ன பண்ணிட்டாங்க போச்சு. அதுதான் பாயிண்ட். அப்ப அவங்க என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அந்த சாயல் இல்ல, தேவ சாயல் பரிபூர்ணம் போச்சு. பாவம் தான் இருக்கு, இவர் மறைச்சு போவார் நிச்சயம். நம்ம ஜெயில போவாரீங்களா, ஒரு தூக்குத்தலைவர் கேள்விக்கு டே பிக்ஸ் பண்ணிட்டாங்களா, அவர் உயிரோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட போயிட்டு நடத்த வாழ என் மகளுக்கு கல்யாணம், நீ கண்டிப்பா வந்தே ஆகும் சொல்ல முடியுமா, சொன்னா என்ன சொல்வார் அப்படி சொன்ன. நான் ஏற்கனவே நடக்கணுமா நட, ஏன்னா அவருக்கு என்ன கல்வி போச்சு, அவர் போட்டது அது மாதிரி உலகம் கொடுக்க தேவன்தான் என்ன இருக்கிறாங்க நடை. அவங்களுக்கு சத்தியமும் தெரியாது, தேவன பத்தியும் தெரியாது, ஜீவிக்கிற உரிமையும் எழுதுனாங்க. ஏதோ அந்த டேட் வந்து காலம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாத்திர இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கிட்டு ஏதோ பண்ணினா தண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா புலிக்குள்ள போய் உருவாக்கம் தேவனுக்கு தெரியும். அதான் பார்த்தாரு மறுக்கோ மைன் இந்த வசனம் முக்கியமான வசனம், எல்லா பார்த்தையும் நம்ம படிப்போம். இது சகோதர சகோதரிகளை இதுதான் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை அங்க மரணத்துக்குள்ள உலகம் இருக்கு, உலகத்தினுடைய கதை இவ்வளவுதான், இவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும். இப்ப நாம் என்ன பண்ண முடியும், எல்லாரும் மரணத்துக்கும் இருக்கிற இவங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும், மீட்கணுமா வேணாம், மீட்கணும். ஆனா மீட்கிறதுக்கு என்ன பண்றது, எல்லாம் ஒரு மனுஷன் ஆரம்பிச்சு எல்லாம் அவர் நாள்தான், அவர் நாள்தான். ஒரு கிளாஸ் நம்ம கேட்டோம், ஆறாம் வீட்டுல வந்தா என்ன பண்ணுவீங்க, ஒரு பையன் பக்கம் எழுந்திருச்சா வெட்டி உடம்பாரு ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் தான் எல்லாம் வந்துச்சு எங்களுக்கு உண்மையா அப்படின்னு. ஆதாம் உயிர் தந்தல வந்தா நான் நல்லா கேட்க முடியுமா, நீங்களே என்ன சொல்லுவீங்களா? அவருக்கு கை சேட்டன் கொடுப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் நாங்க இந்த லெவலுக்குள்ள வந்திருக்கோம், நாங்க கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். பத்தாவது கிளாஸ் நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஏன்னு சொல்லுங்க, ஏன் இந்த தீமை அந்த கிளாஸ் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி மீட்பது சகோதர சகோதரி? தேவனுடைய திட்டம் பாத்தீங்கன்னா கடப்பாயத்துல நாம என்ன வரைக்கும் தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறோம், பரலோகத்தின் ரகசியம் பேசிட்டு இருக்கிறோம், சாதாரண விஷயம் இல்ல. சோ இந்த ஜனங்களை எப்படி மீட்பது? தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். அவருடைய பிரமாணம் யாத்திராகம் 21:23-25 அப்போ ஜீவன் என்ன ஜீவன் மனுஷனுடைய தகவல் அவர் ஒட்டுமொத்த மனுக்கள் எதுல போயிடுச்சு, பாவத்துல போச்சு. இப்போ ஒட்டுமொத்த மனுக்கு நீக்கணும்னா யார பண்ணிட்டார்? பாவம் பண்ணிட்டார். இப்ப பாவத்துக்கு சம்பளம் என்ன பாத்தீங்களா? இப்ப ஆதாம் பண்ணத்தால மனுக்குள் முழுவதும் மன்னத்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப மனுக்குலத்தை மனத்துல இருந்து மீட்கணும்னா முதல்ல யார் மீட்கணும்? ஆதாம் மீட்கணும். பாவமா மாட்டாரீங்க. ஆதாம் ஜெயிச்சா யார் ஜெயிச்சா? ஆதாம் போட்டா யார் போட்டா? இப்ப ஆதாம் பாவத்துல இருந்திருக்கிறார், அவரை என்ன பண்ணணும்? மீட்கணும். மீட்டா போதும், யார் வந்துருவாங்க? உலகத்தினங்கள் எல்லாம் வந்துருவாங்க. ஆனா சொல்ற சொல்றதுல தேவனுடைய பிரமாணம் ரொம்ப, தேவனுடைய சிங்காசனத்துக்கு எது ஆதாரம்? நீதி. அது கொஞ்சம் கூட குறையாது. அவர் சொல்லிட்டா ஜீவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஆதார பாவத்துக்கு ஆதாரத்துக்கு தண்டனை போட்டிருக்கு மரணம். ஒருவேளை அவரை நீக்கணும்னா ஆதாரத்துக்கு அந்த ஒரு பாவத்துக்கான மரணத்தை இன்னொரு தண்டனை கொடுக்கணும், அனுமதிக்கணும், அனுபவம். ஆதாரம் பாருங்க, அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? பாவத்தை பரிபூர்ண மனுஷன். இப்ப இந்த பரிபூர்ண மனுஷனை நீக்கணும்னா அவருக்கு இணையா அவருடைய தாசுல அந்த ஒரு மரணத்தை இன்னொரு வெரி குட் பரிபூர்ண மனுஷன் தான் மறிக்கணும். இந்த ஒரே பொசிஷன் தான் தேவன் வச்சிருக்கிறார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பரிபூர்ண ஜீவனுக்கு பரிபூர்ண ஜீவன். சகோதர சகோதரிகள் புரிஞ்சிச்சிங்களா? பார்க்கலாம் எப்படி இந்த ரட்சக ராயனார் கர்த்தர் இயேசுனார் பார்க்கணும். நம்ம இப்ப ஆதாரம் மீட்கணும், ஆனா ஆதாம் தண்டனைக்குள்ள இருக்கிறார். அவரை மீட்கணும் என்ன பண்ணணும்? அவருக்கு நல்ல போய் தண்டனை அனுபவி. தண்டனை என்ன? மரணம். ஆனா எப்படி பண்ணவர்? பரிபூர்ண மனுஷன். அவருக்கு இணையா ஒரு இணையான ஒரு மீட்கும் போல யார் தான் முடியும்? இன்னொரு பரிபூர்ண மனுஷன். சகோதர சகோதரிகளை இது என்ன பண்றது? இதுதான் ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 49:7
ஒருவனாவது தன் சகோதர நடுவை காணாமல் இனி என்றைக்கும் ஈரோடு இருக்கும்படி எப்படி அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது.
மறுபடியான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா யாரும் என்ன பண்ண முடியாது? தன்னுடைய சகோதரனுடைய ஜீவனை காத்துக்கோ மீட்டுக் கொள்ளும் படிக்கு அவனுக்கு மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க முடியாது என்று அங்கு சொல்லுவது அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள் நான் சொல்ற உங்களுக்கு கொடுத்த கருத்துக்கு இப்ப யாராவது என்ன சொல்லணும்? ஆதாமுக்கு நிகரான ஜீவனை கொடுக்கணும். கொடுத்துட்டா யாரு இனி வாய்ப்பா? ஆதாமுக்கு ஆதாம் நீக்கப்பட்டா யாரும் நீக்கப்பட்டுருவான். ஆனா ஆதாமுக்கு நிகரான ஒரு ஜீவன் யாரும் கொடுக்க முடியும்? உலகத்துல நீங்க வெளியா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வருவாங்க. நீங்க மறுச்சுன்னா ஒட்டுமொத்த மனுக்கள் மீட்கப்பட்டுடும். நீங்க வரீங்களா? உலகத்துல கும்பலே வருங்க. நாட்டுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் பாரத கண் வச்சுட்டு நிக்கிறாங்க. எல்டிபி கொள்கைக்காக இங்க ஒரு டீ குடிச்சாரு பாத்தீங்களா? கொள்கைக்காக நாட்டுக்காக பண்ணிட்டு உயிரை கொடுக்கிற தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒண்ணு வந்தாலும் அவங்க ஆதாரத்துக்கு நிகரான ஜீவனம் இருக்க முடியும். தெரியுமா? ஏன் ரொம்ப நல்ல கிளாஸ் இந்த கிளாஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சார் தேவன் முதல்ல. ஏன்னா இப்படி பதில் வரது ரொம்ப ரேர். ஏன்னா கரெக்ட் பதில் நீங்க சொல்றீங்க, அப்படின்னா கிளாஸ் வாட்ச் பண்றீங்க, கிளாஸ் புரிஞ்சிருக்கிறீங்க. அதுதான் யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா படிப்போம் மனுஷன், ஆனா இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாரு? பாவிகள். இப்ப நீங்களால ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. மனுஷத்தை மீட்கணும்னா யாருக்கா தலையிடணும்? யாருக்கா தலையிடணும்? இந்த விஷயத்துல தேவன் தான் தலையிடணும் சொல்றாரு. அவர் வசன வார்த்தைங்க போட்டியா 13:14
பாதாளத்துக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்தையும் நீங்களாக்கி நானே விடுவிப்பேன் தேவன் சொல்றார். ஏன்னா அவர் தான் நம்மை மீட்க முடியும் சகோதர சகோதரிகளே. அதாவது ஆதாமுக்கு நிகரான ஒரு பரிபூர்ண மனுஷனை நிகரான ஒரு பரிபூர்ண மனுஷனை இப்ப யாருக்கான ஏற்பாடு பண்ணணும்? அவர் என்ன சொல்றாரு? நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் சொன்னாரு. பண்ணிட்டார். எப்படித்தான் பண்ணினார்? அவருக்கு பரிபூர்ண மனுஷனை யாரு இந்த பூமிக்கு அனுப்பினார்? வசனவாதிங்க, ரொம்ப பிடிச்ச வசனம் யோவான் 3:16. சகோதரிகளே, சகோ ஆதாமுக்கு நிகரான விலையா, ஆதாமுக்கு ஆதாமை மீட்கும் பொருளா ஒரு பரிபூர்ண மனுஷன் வேண்டும். ஆனா பூமியில யாருமே பரிபூர்ண மனுஷங்க இல்லை. மனுக்குலாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஹோப்லெஸ் கேஸ், நம்பிக்கை இல்லாத நிலைமை. ஆனா ஒரு ரட்சகரோ அவர் வந்து ஆதாமுக்கு இணையான நிகரான ஒரு ஜீவியா இருக்கணும். ஆதாம் ஒரு பரிபூர்ண மனுஷன், அவருக்கு இணையா இருக்கணும். ஒரு பரிபூர்ண மனுஷனா இருக்கணும். உண்மையில யாருமே தேவன் சொல்றார் கவலைப்படாது. நான் ஏற்பாடு பண்றேன், நான் உங்களை மரணத்தின் பிடியின் பாதாளத்தின் பிடியின் நான் உங்களை மீட்கிறேன். எப்படி? என் ஒரே தேவான் குமாரனே உங்களுக்காக நான் என்ன பண்றேன்? எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன். கொடுப்பீங்களா உங்கள் ஒரே பையனை? எப்படி பலியா? பெரிய கேள்வி, பெரிய கேள்வி, ரொம்ப பெரிய கேள்வி, சொல்ல முடியாது. ஆனா தேவன் வந்துட்டார், இவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஆம் சகோதர சகோதரிகள், தமது குமாரனை ஒரே தேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவதன் மூலம் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எல்லாம் வெளியாகும். அந்த அந்த அன்பு நம்ம புரிஞ்சுக்கோங்க அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, மைண்டுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. போதுமான திறமை நமக்கு அங்க இல்லை என்று நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா இதுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. ஆதாமுக்கு நிகர வரவு எப்படி இருக்கணும்? அவர் மாதிரியே இருக்கணும். அப்படின்னா ஆதாம் பரிபூர்ண மனுஷன்னா இவருக்கு எப்படி இருக்கணும் பாத்தீங்களா? இப்போ ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கார்? வசன வாசிங்க, சங்கீதம் 8:5. மனுஷனை பத்தி சொல்லும் போது தேவன் அவர்கள் எந்த ஸ்தானத்தில் சிருஷ்டித்திருக்கிறார்னா தேவ தூதரை காட்டிலும் சற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கரெக்ட். அது அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், அதனுடைய ஒன்னும் மீனிங் என்ன? தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்கள்னா தேவ தூதர் ஏழு அடினா நான் மாறிடுவோம். கம்மியா கம்மியான பவர். இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? தேவன் இல்ல, தேவ தூதர் இருக்கு. எல்லாமே கரெக்ட். அதாவது தேவ தூதர்கள் வலமையான ஞானத்துல ரொம்ப அவர்கள் கூட பாடம் படிக்க போறோம். எவ்வளவு வகையான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க பரலோகத்துல, எவ்வளவு கேட்டகரி இருக்கு. ஒரு உலகம் இருக்குங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கு. நம்ம பார்க்கணும் இருக்கிறாங்க எப்படி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கிளாஸ் எத்தனை தூதர்கள் வந்திருக்கிறாங்க தெரியுங்களா? அது தெரியாது பாத்தீங்களா? ஆனா அவங்க இருக்கிறாங்க. கேரளா காலியா இருக்கு நினைக்காருங்க. எத்தனை பேர் ரொம்ப அமைதியா நடக்கிற காரியங்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க.
பாதுகாத்திருக்கிறார். போகும் போதும் வரும்போதும் தேவனுடைய மேலான நியமத்தின்படி சாதாரண விஷயம்
தான். ஞானத்துல வல்லமையில ரொம்ப வலிமை உள்ளவர்கள், ஆனா மனுஷங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா ஆதிக்குரிய ஜீவிகள் நம்ம மாம்சத்திற்குரிய தேவதூதருக்கு சிறியவரா மனுஷன் தேவனோட சிருஷ்டித்து இருக்கிறார் இல்லைங்களா. ஆனா இப்ப ஆதாமுக்கு நிகராக யார் வாழும் இல்ல யார் வாழும் கத்தராஜ அவர் எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு யாருக்கு மேல இருக்கிறாரு சும்மா சின்ன பசங்க குட்டி தம்பி அவருக்கு அவரு இருக்கிறார் மகிமை எல்லாம் மகிமை தெரியுங்களா ரொம்ப பெரிய மகிமை. அவர் எப்படி ஆதாமுக்கு நிகராக பரிபூர்ண மனுஷனா வரணும் பாத்தீங்கன்னா வச்சு பார்த்தா விஷயம் தெரியுது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. நம்ம நீக்கிறதுக்கு பல்லவர்கள் நடந்திருக்கு எல்லாம் தேவன் யோசிச்சு 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 இதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார். சும்மா கத்தவே தூதர்களுக்கு மேல இருக்கிறார் யாரு கர்த்தர் இயேசு கேப்டன். அவர் எங்க பரலோகத்தில் அவர் ஆதாம் மனுஷன் ஆனா பரிபூர்ண மனுஷன் ஆதாம் மனுஷன் அவர் கிளையா கர்த்தர் இயேசு வரணும்
கர்த்தர் இயேசு வந்தபோது அவர் பற்றி பேசுவார் எதிரே ரெண்டு ஒன்பது எதிரே ரெண்டு ஒன்பது
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும்
ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை ருசி பார்க்கறதுக்கு கர்த்தர் இயேசு என்ன ஆக்கப்பட்டார் தேவதூதரிலும் சற்று இதே வார்த்தை யார் பண்ண போறிருந்துச்சு. வெரி குட். வசனம் எல்லாம் எல்லாம் சும்மா கரெக்டா வந்திருக்குமா எவ்வளவு ரகசியம் இருக்கிற பாருங்க. ஆதாமுக்கு சொன்ன வார்த்தை கர்த்தர் இயேசுக்கு சொல்றார். ஆதாம தேவன் தேவதூதரிலே சற்று சிறியவரா சுத்தி பண்ணாரு கர்த்தர் இயேசு இந்த உலகத்துல பிரவேசிக்க செஞ்ச போது அவரும் என்ன ஆக்கப்பட்டாரு தேவதூதரிலும் பற்று சிறியவர். இப்ப யார் தீக்குவார் ஆதாமுக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்காக இப்படி பார்க்கணும் தோன்றணுமா பைபிள்ல தோன்றுங்க தயவு செஞ்சு ஜீவன் நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா தோன்றணும். சும்மா கையில் வச்சிருந்தா இல்ல ரொம்ப அன்பா சொல்றேன் கொஞ்சம் வேகம் தான் இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் அவ்வளவு சொல்றான் நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவனுடைய ரகசியங்கள் ரொம்ப பெருசு, தேவனுடைய சக்தியை ரொம்ப பெருசு, அவருடைய வசனம் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது. சாதாரண விஷயம் கிடையாது அது. சும்மா கையில் கையில் வச்சு பேசினா வராது. உள்ள போகணும் உள்ள போகணும் உள்ள போகணும். அப்படி பொக்கிஷம் தேடி எடுக்கணும். ரொம்ப தாழ்மையா கவனிக்கணும். மனசு திறந்த மனசுல கேட்கணும். பிரிட்ஜுடைய மேல வரக்கூடாது. இப்படித்தான் 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 இல்ல கற்று சொல்லணும். கர்த்தருடைய பாதத்துல அங்க இருந்துட்டு நாம இங்க பார்க்கிறோம். அங்க கர்த்தர் இயேசுவும் கூட ஒரு பரிபூர்ண மனுஷனா தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டு அங்க வந்தார். அதனால தான் வசனத்தை வாசிக்கிறோம். வசனம் வாசிங்க ஒண்ணு குழந்தைகள் 15:45 பேசும்போது முந்தின மனுஷனாகிய ஆதாம் யார் அவரு முந்தின மனுஷன் ஆதாம் ஆதாம் அவர் எப்படி இருந்தாரு ஜீவ ஆத்மாவானா நெக்ஸ்ட் யார் இவரு பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான. அப்ப ஏற்றுக்கிறதுக்கு என்ன பேர் சரி இல்லை அவர் இரண்டாவது ஆதாம் முதல் ஆதாம் இருந்தார் பரிபூர்ண மனுஷன் இரண்டாவது ஆதாம் யாரு கத்ராஜியா ஏசு. அப்ப உலகம் இதுவரைக்கும் எவ்வளவு பரிபூர்ண மனுஷங்களை பார்த்திருக்குது ரெண்டே பேர் ஒண்ணு ஆதாம் இன்னொன்னு நம்முடைய ரட்சகர் கர்த்தர் ஏசு அவ்வளவுதான். அதனால தான் நமக்கு பரிபூர்ண மனுஷங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பரிபூர்ண மனுஷங்கள் பத்தி கேட்டீங்கன்னா ரொம்ப அறந்துடுவீங்க ரொம்ப அறந்துடுவீங்க 100% மூளை பயன்படுத்தும். இப்ப மனுஷங்க எவ்வளவு பயன்படுத்துறாங்களா சரிங்களா 15 ரொம்ப அதிகம் அதிகபட்சம் பயன்படுத்துறவங்க எவ்வளவுதான் பயன்படுத்திருக்கிறாங்க பதினோரு சதவீதம் பயன்படுத்திருக்கிறார். ஒரே ஒருத்தர் ஐன்ஸ்டீன் ஆட்டம் பாம்பு கண்டுபிடிச்சா இருப்பார், அவர் எவ்வளவு பயன்படுத்திருக்காரு தெரியுங்களா? பதினோரு சதவீதம். இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, என்ன கண்டுபிடிக்கிறாங்க இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளவு பயன்படுத்துறாங்க தெரியுங்களா? 2% பயன்படுத்துறாங்க. மீதி 98% எப்படி இருக்குது? அப்படியே நம்ம விஷயமா என்ன நம்ம யூஸ் பண்றதே இல்லை, நம்ம யூஸ் பண்றது இருக்கு என்ன பண்றது, மெமரி கெபாசிட்டி மாத்திரம் பயன்படுத்துறோம், இன்ஃபர்மேஷன் மாத்திரம் இன்ஃபர்மேஷன் அப்படியே வெளியே கொண்டு வரோம். ஆனா அந்த மூளை திறன் அப்படியே சிந்திச்சு இல்ல, ஒரு பரிபூர்ண மனுஷன் 100% மூளை பயன்படுத்துவார் என்ன ஆகும் தெரியல. கத்திரையே சும்மா அப்படி செஞ்சா மீன் 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 போது, அப்பா 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 போது, மேஜிக் இல்லாது கல்லூரிய பண்ற விஷயம் பரிபூர்ண மனுஷன். அவருக்கு நிறைய ஃபார்முலா தெரியும், காத்துல இருந்து புரோட்டீன் கொண்டு வருது எல்லாம் தெரியும். நான் ரொம்ப சின்ன விஷயம் சொல்றேன், ஆனா ரொம்ப பெரிய காரியங்கள் பரிபூர்ண மனுஷங்கள். அப்படி பார்த்தா பரிபூர்ண மனுஷனா கர்த்தரே சங்கம்தான். இதன் மூலத்தான் நாம பாக்குறோம் அந்த ஜீவனுக்கு ஜீவன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆகாமுக்கு நிகரான ஒரு சரி நிகரான ஒரு ஜீவனா கர்த்தரையே இந்த பூமியில மனுஷனாக வந்தார். ஆனால் இது சாதாரணமா சொல்லி முடிக்க கூடாது, நிறைய விஷயம் இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா பாருங்க, பரலோகத்து ஜீவி இந்த பூமிக்கு வரணும்னா அது எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கணும் அது நம்ம யோசிக்கணும். அது புரிஞ்சாதான் நம் இருக்க நம்முடைய ரட்சகருக்கு கனம் மகிமை அன்பு உண்மையாகும். சும்மா ஒரு ரட்சகர் சொல்ல மாட்டோம், ஆறு மனசுல இருந்து நாம் சொல்லுவோம். அது சாதாரண காரியங்கள்ல பரலோகத்தின் ஜீவி பூமியில ஒரு மனுஷனா வருது. ஏன்னா வசன வாசனை பத்தி 2:8 என்ன வார்த்தை பாத்தீங்களா, அவர் எப்படி இருந்தாரு? ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தார். அவருடைய ஐஸ்வர்யம் சொல்லுங்க, அவருடைய அக்கௌண்ட் எவ்வளோ? சர்வ லோகமே அவர் கேட்கும் அவர் மூலமாகவும் என்னாச்சு நினைச்சு பாரு. ஐஸ்வர்யம் சர்வ லோகத்தின் ராஜா சொந்தக்காரர், அவர் சொத்து கேட்டார் போய் பாருவாங்க எவ்வளவு கேரண்டீஸ், எவ்வளவு நாகும் படிக்க அவர் என்ன நரித்திரம் இது, அவர் பரலோகத்தை விட்டு வந்தது என்ன சொல்றாரு? பரிபூர்ண மனுஷனாக வந்தாரு. ஆனால் அவர் முன்னிருந்த நிலையை கம்பேர் பண்ணுவார் எப்படி? அந்த பரிபூர்ண மாம்சீக நிலைமையே அவருக்கு எப்படிப்பட்ட நிலைமை?
கருத்திர நிலைமை.
ஏன்னா அவர் பரலோகத்துல ராஜா. சகோதர சகோதரிகளை சும்மா இல்ல, இது சர்வசாதாரணமா நடந்துருமா? நம்ம இது எவ்வளவு கஷ்டம் இருக்கு நம்ம சொல்றோம், ஒரு சின்ன கணக்கு நம்ம அங்க போடலாம். இப்ப ஆதாரம் வந்து ஒரு பரிபூர்ண மனுஷன், அவருக்கு மதிப்பு கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம்? சும்மா ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? பெர்ஃபெக்ட் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கலாம்? 100 கொடுக்கலாம், 100 கொடுங்க மதிப்பு. இப்ப ஆதாரம் ஓடுனா அவர் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு போடுற காயம் எவ்வளவு இருப்பார் பரிபூர்ணத்துல? கண்டிப்பா வேறு இருந்திருக்கார். ஏன்னா எவ்வளவு இப்ப காயம் கொஞ்சம் நியாயமா மறுப்போம் நமக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? கிளியரா வேல்யூ எல்லாம் வேண்டாங்கிறது. ஆனா ஒரு கணக்குக்காக போட்டோம்னா நம்ம எவ்வளவு ஓடணும், ரெண்டு மார்க் வாங்கும். அவர்தான் இருக்கிற மார்க் மார்க் மனுஷங்க தான். அதுலயும் சிலர் வந்துட்டு நல்ல பாஸ் மார்க் போய் ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எல்லாம் வந்து 250 போட்டா அவங்க எவ்வளவு தான் இருக்காங்க, 200 தான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு கிலோ கூட அவங்கள வளர்ந்து கிடையாது. அவ்வளவுதான் அந்த மனுஷங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஏ கரெக்டாக ஒண்ணு தெரியாது. அப்போ ஆதாம் 100, இப்போ அந்த சந்ததி எல்லாம் இருக்குது அப்படியே 0 போன்றது. அதனால இந்த சந்ததிகள் யார் என்ன பண்ற ஆதாம் நிகரா 100 கொடுக்க முடியாது. இப்ப அந்த 100 இன்னொரு 100 வேணும். ஆனா அந்த 100 புண்ணியில யாருமே இல்லை. எங்களுக்காக இருக்கும் பரலோகத்தில் இருக்கிறார் ரெடி நமக்காக. ஆனாலும் விஷயம் பரலோகத்தில் இருக்கிற இயேசுக்கு மார்க் போடுறோம். தைரியமா தான் இருக்காங்க மார்க் போடுறது. நல்லா வேலை யார் போடலாமே, எனக்கு கொஞ்சம் கோபமே வந்துருக்கும். யாரும் போட முடியாது. ஆனா ஒரு கணக்குக்காக சொன்னோம்னா ஒரு 10 லட்சம் வைங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கணக்குக்காக தான் சொல்றேன். இப்போ அவரு 100 ஆகணுமா, எங்க இருந்து வரணும் நினைச்சு பாருங்க. 10 லட்சத்துல இருந்து அவர் எங்க வரணும்னா 100 இறங்கணும். அதாவது விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம ரட்சகர் அதை செய்தார். அவர் ஐஸ்வர்யமானவர், பரலோகத்தின் சொந்தக்காரர், அந்த சராசரத்தை உருவாக்கினவர், அதனுடைய உரிமையாளர். வந்தார் நம்மை ரட்சகருக்கு இந்த பூமியில நம்மை போல பாதையில மனுஷனா. என்ன ஆச்சரியமா, அதான் ஆச்சரியம். ரொம்ப பெரிய தியாகம். அந்த தியாகம் புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு பக்கம் வாசிங்க, பிலிப்பியர் 2:7. எப்படி படிக்கலாம் புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் இயேசு தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாரே, இதை நாம் எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுக்கலாம். இப்ப இந்த உலகத்துல விதவிதமான ஜீவராசிகள் இருக்குது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதனுடைய உலகம் அங்க இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு நாம பார்க்கலாம், மிருகம் மிருகங்கள் இருக்குதா, அந்த மிருகத்துக்குன்னு ஒரு உலகம் இருக்குதா, இருக்கு பாருங்க. அதுக்கோ பத்திக்கோ அதுவும் சாப்பாடு சமையல் பண்ணி சாப்பிடுறது, அது கூட ஒரு குடும்பம் கொண்டு பண்றது, குட்டிகள் எல்லாம் போட்டுறது, அதைய பாருங்க என்ன பாருங்க, அதுக்கு ஒரு உலகம் இருக்குது பாரு. அதே மாதிரி என்ன சொல்லலாம், பறவைகள் உலகம் இருக்குது, அதே மாதிரி மீன்கள் உலகம் இருக்கு பாருங்க. ஜீவராசி நிலையமா எத்தனையோ விதமான சக்திகள் இந்த பூமியில் இருக்கு, அதுக்கு அதுக்கு ஒரு உலகம் இருக்கு. அதே மாதிரி ஒரு உலகம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த பூச்சிகளுடைய உலகம் இருக்கும், பூச்சிகள்லாம் உங்களுக்கு சின்ன சின்னதா இருக்கும் தெரியுமா. நம்ம டாய்லெட்ல வந்து அவங்களுடைய ஹவுசிங் யூனிட்டே இருக்கும். நீங்க கொஞ்சம் நல்ல பாத்தீங்கன்னா போட்டோஸ் இருக்கும். அவங்களும் டெய்லி காலையில சமைக்கிறாங்க, மதியானம் சமைக்கிறாங்க, நைட் சமைக்கிறாங்க, குழந்தை குட்டிகளை பள்ளி கொடுத்து அனுப்புறாங்க. நமக்கு தான் புரியல என்ன தனி பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு புரியல. ஆனா ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருக்கோம் பாத்துருக்கீங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் நைட் ஒரு பங்களி கண்டிப்பா ரொம்ப பிஸியா பண்ணிருப்போம். ரொம்ப வேலை நடந்துருக்கிறாங்க, உடம்பு ரொம்ப பிஸியா இருக்கு. உலகம் இருக்கு, கரெக்டா முடிச்சு உலகம். ஆனா நம்ம அது தங்குற இடமே நம்ம கரு கொடுப்போம். அதனால அந்த பூச்சி பார்த்தா நமக்கு என்னது, டாய்லெட்ல பாத்ரூம்ல சாக்கடையில செப்டிக் டேங்க்ல இங்கதான் அதனுடைய உலகம். எல்லா மாதிரி ஒரு உலகம் பணம் உலகம் கரெக்டா பூச்சி. இப்போ ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு, இந்த கரெக்டா பூச்சி உலகத்தை நீக்கணும் ரட்சிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் தான், மனுஷர்கள் இருந்து யாராவது ஒருத்தர் முன் வரணும். அவரு என்ன பண்ணுமா தெரியுங்களா, கரப்பான் பூச்சி உலகத்தை மீட்கணும்னா முதல்ல அவங்க
ஆகணும், கரப்பாம்பூச்சி ஆகணும். கரப்பாம்பூச்சி ஆகிட்டு எங்கேயோ போகணும். அந்த கரப்பாம்பூச்சி உலகத்துல ஒரு கரப்பாம்பூச்சி வாழ்க்கை வாழணும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு. அது சாப்பிடத்தான் சாப்பிடணும், அது தங்கையத்தான் தங்கணும், அவங்க அதுக்கு பேச பாஷை தான் பேசணும். இப்படியே ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் அந்த கரப்பாம்பூச்சி உலகத்துல ஒரு கரப்பாம்பூச்சியாக வாழ்ந்து கடைசியில அந்த கரப்பாம்பூச்சிகளை என்ன பண்ணுனா இந்த கரப்பாம்பூச்சிய துப்பி கிண்டல் பண்ணி கேரி பண்ணி அவங்க கொலை பண்ணுவான். அதன் மூலம் அந்த கரப்பாம்பூச்சி உலகம் என்ன ஆகும், மீட்கப்படும். யார் வெளி இங்க கை தூக்கணும். இந்த ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கரப்பாம்பூச்சி உலகத்துக்கு போய் அந்த உலகத்தை மீட்கிறதுக்கு யாருக்கு மனசு இருக்கு? யாருக்கு மனசு வரல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி பரலோகத்துல போன போது உடனே வந்தா இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும். நம்முடைய ரட்சகர் சொன்னார் தேவன் கிட்ட, தேவன் கேட்டார் அந்த கரப்பாம்பூச்சி யாருக்கா உண்மையிலே, யார் அந்த கரப்பாம்பூச்சிகள்? நீங்களும் நான் தான், வேற யாரும் கிடையாது. கர்த்தர் இயேசுவின் பாதத்துக்கு நம்மை ஒப்பிடும் போது நம்ம யாரு? கரப்பாம்பூச்சிகள். நம்ம பேச்சு சுத்தம் இல்லை, நம் எண்ணங்கள் சுத்தம் இல்லை, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை ஒஸ்ட். இந்த உலகத்துக்கு வந்து இந்த பாவ உலகத்துக்குள்ள பாவிகள் மத்தியில, பாவிகளுக்கு மத்தியில பாவிகள் சாப்பிட்டது, பாவிகள் சேர்த்தது, பாவிகளோட பருத்து எந்திரிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழணும். யார்? பரலோகத்தின் பிரபு கர்த்தர் இயேசு. அவர் கையில நம்ம யோசிச்சோம் அடுத்ததுக்கு வாங்க, யாருக்கு எங்களுக்கு காரியமாக போவார் தேவன் கேட்கிறார். ஏதா யாருல சொன்னாரே இதோ அறிய இருக்கு என்னை அனுப்பும், நான் போறேன் என்னுடைய ஜனங்களை மீட்கிறது. என்ன மாதிரி ஒரு ரட்சகர் பாருங்க. சாதாரண விஷயம் இல்ல, அதான் சொன்னோம் கர்த்தர் இயேசு புரிஞ்சீங்களா தண்ணீர்த்தா அப்படிங்க. சாதாரண விஷயம் இல்ல. அவர் பரிபூர்ண மனுஷனா இருந்த போது அவர் பரிபூர்ண மனுஷன். ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு நாக்கு எப்படி இருக்கும்? பரிபூர்ண நாக்கு, பரிபூர்ண உலகத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆனா அவருக்கு கிடைச்சதுல யாருடைய உணவு? இருந்து போய் கீழ் நிலவில் இருக்கிற மனுஷங்களுடைய உணவு. அவர் சாப்பிட்ட ஒவ்வொரு சாப்பாடும் அவருக்கு சோதனை தான். அவருடைய பரிபூர்ணமான காரியங்கள் நல்ல வார்த்தைகள் தான் கேட்கும், கெட்ட வார்த்தைகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா சுத்தி இருந்த என்ன பேசுறாங்க? அந்த ஜனங்கள் அவங்க பேசுற பேச்சுக்கள் அவர் கத்தியே டார்ச்சரா அவங்க மத்தியில எப்படி கத்தர் இயேசு 33 வருஷம் ஐயோ ஐயோ நம்ம நினைச்சே பார்க்க முடியும். ஆனா என்ன நமக்காக இருந்தார் அந்த கரப்பாம்பூச்சி உலகத்துல கரப்பாம்பூச்சியா வாழ்ந்தார். கடைசி கரப்பாம்பூச்சிகள்லாம் சேர்ந்து கொண்ட மாதிரி ஆனா கர்த்தர் இயேசு இந்த உலகத்தின் பாவிகள் பாவிகளை சொல்லி துப்பி கொட்டி அவர் சிலுவையில போட்டு கொலை செஞ்சாங்க. அகிச்சிட்டு இருந்தார், என் ஜீவருக்கு தாத்தா என்னுடைய பிள்ளைகள் மீட்கப்படுவாங்க, இவங்களை மீட்கிறதுக்கு இவங்களுக்கு நான் பலியாக பரவாயில்ல அப்படி வந்துட்டான். அவர் அந்த ஜீவன் அங்கு கொடுத்தார். கர்த்தர் இயேசு யாருக்கு ரட்சகர், அவர் எப்படி ரட்சகர் புரிஞ்சுட்டோம்னா கண்ணீர் தான். இனிமேல் நம்ம ரட்சகரை பத்தி நம்ம மைண்ட்ல உண்மையான அந்த உணர்வுகள் இருக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். நாம பேசிட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அவர் இதனமாக உலகத்துக்கு அவர் ரட்சகர் ஆனார் சகோதர சகோதரிகளே. அதனால தான் வசனம் வாசிக்கிறோம் 1 Corinthians 15:21.
ஒரு மனுஷனால மரணம் உண்டாக்கும் உலகத்துக்கு இன்னொரு மனுஷனால அந்த உலகத்துக்கு என்ன ஆச்சு? உயர்த்தல் கேட்டார். யார் அந்த 2 மனுஷனா? அடுத்த வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனம். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிச்சது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்க படுவார்கள். சகோதர சகோதரிகளே புரிஞ்சாச்சா? இப்ப புரிஞ்சாச்சா கர்த்தர் இயேசு எப்படி ரட்சகர், அவர் யாருக்கு ரட்சகர்? அவர் ஆதாமுடைய பாவத்துக்குள்ள
இதுதான் சொன்னாரு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரட்சகர் என்ன ஆயிட்டார் இறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. போய் சொல்லணும், இனிமேல் போய் சொல்லணும். தைரியமா சொல்லுங்க, ஒரு தீவிரவாதம் பண்ணீங்கன்னா கவலைப்படாதீங்க. இவர் வந்துருவார் இன்னும் கொஞ்சம் நாள்ல. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இது புருஷன் தான் அந்த தைரியம் வரும். அசால்ட்டா சொல்லுங்க. ஒருவேளை நம்ம வீட்டுல நம்ம போறோம் பயப்படாதீங்க, கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, தூக்கத்திலிருந்து வர மாதிரி வருவாங்க. அதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி ஒரு இந்துக்கு போய் சொல்லுங்க, கேட்டுக்கொள்ள மாட்டாரா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே உபதேசம் என்ன? மரித்தோரில் நம்பிக்கையோ சந்தோஷப்படுவாங்க. என்னப்பா எங்க அப்பா செத்துட்டார்னு வருத்தத்தில் இருக்க அவர் மறுபடியும் மறுபார்வை சொல்ற, எனக்கு நம்பாது கூட அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருந்துட்டு சந்தோஷம் இருக்க சொல்லுவாங்க. அதுதான் நற்செய்தி. கர்த்தரே அவங்களுக்காக தான் இருக்கிறாரு, நடிச்சிருக்கிறார். கண்டிப்பா அவர்கள் வருவாங்க. இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு முதலுக்கு தலையாடுறீங்க எனக்கு தெரியாது. நான் எந்த நம்பிக்கையில சொல்றேன்னா 100-200% கண்டிப்பா உயர் சேர்ந்து வருவார். நானே இந்த வார்த்தை சொல்றேன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள 31% வைத்ததுல நம்பிக்கை இல்ல. ஒரு ஒரு கண்ண கணக்கெடுப்பு அங்க தெரிவிக்குது ஆச்சரியம். ஆனா உயிர்த்தவர்கள் கர்த்தரியத்தின் மரணத்தின் மூலம் எல்லா சேனங்களும் இருக்கு. இதுதான் நற்செய்தி சகோதர சகோதரிக்கு. அந்த உயிர்த்தவர்கள் கூட 4 விதமான உயிர்த்தது இருக்கு. அது நம்ம படிப்போம் பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல. அது நீங்க வந்து தயவு செஞ்சு அட்டல் பண்ணணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த உலகத்தின் இரட்சகர். ஆனால் இதுதான் யோவான் 12:2 சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தம் பண்ணியிருக்கும் போது எல்லாரையும் சிம்பிளான ஒரு வசனத்தில் ஆரம்பிச்சோம், அந்த வசனத்திலேயே முடிக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் அதற்குள்ள புரட்சிகள் அந்த ரகசியமான திட்டங்கள் வழியாக பாவத்துக்குள்ளையோ மரணத்துக்குள்ளையோ வீடு போன ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டுக் கொள்ள போகிறார், மீட்க போகிறார், ரட்சிக்கிறார் கண்டிப்பாக. சகோதரர் சகோதரிகள், இப்ப ஒரு கேள்வி. கர்த்தரே அப்படி வந்து மறுச்சி ரொம்ப வருஷமாயாச்சு. இப்ப என்ன கேள்வினா, ஜனங்கள் இன்னும் சாகுறாங்களா இல்லையா? ஏன் அவர் என்ன சொல்லுறார்? மீட்கும் பொருள் கொடுத்தாச்சு. மீட்கும் பொருள் கொடுத்து எவ்வளவு வருஷமாயாச்சு? 2000 யாராவது விட்டதுக்காங்களா இல்ல மனுஷங்க சாகிறது நின்றுச்சா? ரொம்ப பாக்குறாங்க, டிக்கெட் வாங்கி மேல பேர் சாப்பிடறாங்க. பிளாஸ்ட் ஆயிட்டு என்னாச்சு வச்சுக்கு 2000 என்னாச்சு? சொல்ல என்ன வழி இருக்கு? மீட்கும் ரகசியம் பாகம் 2 உங்களுக்கு அந்த ஈடுபடுகிற பலன்கள் பற்றி பேசணும். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் நாமே ஆசீர்வதித்து வழி நடப்பார்கள்.